ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். செயற்கைக்கோள்களை இணைக்கும் தொழில்நுட்பத்திற்கான சோதனை முயற்சி வெற்றியடைந்ததற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் நாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் தொடர்ந்து உதவிகள் வழங்கப்படும் என்று குவாட் அமைப்பு நாடுகள் தெரிவித்துள்ளன. புற்றுநோய், சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான போலி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி தலைநகர் புதுதில்லியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் ராபின் ஹாசி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செயற்கைக்கோள்களை இணைக்கும் தொழில்நுட்பத்திற்கான சோதனை முயற்சி வெற்றியடைந்ததற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், இத்தகைய தொழில்நுட்பம் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 4வது நாடாக இணைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச அளவில் விண்வெளித்துறையில் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இந்த வெற்றிக்காக அயராது பாடுபட்ட இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்பேடெக்ஸ் இரட்டை செயற்கைக்கோள்களுடன் PSLV C-60 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நேற்று வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டன. இந்த செயற்கைக்கோள்களை ஒருங்கிணைக்கும் பணி ஒரு வாரத்தில் நடைபெறும் என இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் நாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் தொடர்ந்து உதவிகள் வழங்கப்படும் என்று குவாட் அமைப்பு நாடுகள் தெரிவித்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் அமைப்பு நாடுகளின் பாதுகாப்பு தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதில் உறுப்பு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. பேரிடர் காலங்களில் விரைவான மற்றும் செயல்திறன்மிக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை கட்டமைப்பதில் உற்பத்திக்கான இந்தியா திட்டம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவெடுக்கச் செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருகிறது. உற்பத்தித் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியும் மேம்படும் என்று மத்திய அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய், சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான போலி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொல்கத்தாவில் உள்ள தனியார் மருந்து உற்பத்தி நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின்போது சுமார் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மருந்துகளின் உறைகளில் அயர்லாந்து, துருக்கி, அமெரிக்கா, பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டதாக முத்திரையிடப்பட்டிருந்ததாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வர்த்தக வங்கிகளின் வாராக்கடன் அளவு குறைந்து வருவதன் மூலம் அதன் செயல்பாடுகள் மேம்பட்டு வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 12 ஆண்டுகளில் வங்கிகளின் வாராக்கடன் அளவு 2.6% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகளின் வளர்ச்சி விகிதம் முறையே 30.2% 20.2% உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. வயநாடு நிலச்சரிவு கடும் இயற்கை சீற்ற நிகழ்வு என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழு மேற்கொண்ட ஆய்வுகளை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. மத்திய அரசின் இந்த அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி வரவேற்றுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தேசிய மகளிர் ஆணையத்தின் உண்மை கண்டறியும் குழு 2வது நாளாக இன்றும் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்து விரிவான அறிக்கையை இக்குழு மகளிர் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கும். கன்னியாகுமரியில் உள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலையை பார்வையிடுவதற்காக இயக்கப்படும் படகு சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருவதை அடுத்து கடல் சீற்றம் காரணமாக படகு சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்த நினைவு பாறை மற்றும் 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை பார்வையிடுவதற்கு பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் படகு சேவை இயக்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்து தினசரி 1000கணக்கான சுற்றுலா பயணிகள் படகில் சென்று பார்த்து ரசித்து வருகின்றனர். கூடுதலாக நேற்று தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி கூண்டு பாலத்தை திறந்து வைத்தார். இந்நிலையில் இன்றிலிருந்து சுற்றுலா பயணிகள் கண்ணாடி கூண்டு பாலத்தில் நடந்து சென்று பார்க்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று காலை முதலே சூறைக்காற்றுடன் மழை பெய்து வருவதால் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இதனால் படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன் விவேகானந்த்.
விவாத் சே விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் வருமான வரி அறிக்கைகளை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு திட்டத்தின் கீழ் வரி செலுத்துவோர் செலுத்த வேண்டிய வரித்தொகை குறித்து கணக்கிடுவதற்காக இந்த கூடுதல் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நேரடி வரிகள் வாரியம் தெரிவித்துள்ளது. வரி தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் இத்திட்டம் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி தலைநகர் புதுதில்லியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நகரின் பல்வேறு பகுதிகளில் உள்ள உணவகங்கள், விடுதிகள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்கள் அதிகமாக கூடும் சந்தை பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு தேவையான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளில் கூடுதல் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி தமிழகம் முழுவதும் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் 90,000 காவல்துறையினரும் 10,000 ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. நட்சத்திர விடுதிகளில் நள்ளிரவு 1 மணிக்கு மேல் புத்தாண்டு நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது எனவும் காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி சென்னையின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றங்களையும் காவல்துறை அறிவித்துள்ளது. சென்னை காமராஜர் சாலை போர் நினைவிடம் முதல் கலங்கரை விளக்கம் வரை இன்றிரவு 8 மணி முதல் நாளை காலை 6 மணி வரை வாகன போக்குவரத்து தடை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் இன்று அதிகாலை கடும் குளிர் மற்றும் பனிமூட்டம் நிலவியது. குறைந்தபட்ச வெப்பநிலை 10.2 டிகிரி செல்சியஸாக பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு தில்லி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடும் குளிர் நீடிக்கும் என அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தில்லியில் காற்றின் தரம் சற்று மேம்பட்டுள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு குளிர் நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டம் காரணமாக பல்வேறு ரயில்களின் சேவையில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. கர்நாடகா எக்ஸ்பிரஸ், சம்பர்க் காந்தி, லக்னோ மெயில் உள்ளிட்ட 30 ரயில்கள் தாமதமாக இயக்கப்படுவதாக ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. பனிமூட்டத்தால் இந்த ரயில்கள் 30 நிமிடம் முதல் 4 மணி நேரம் வரை தாமதமாக செல்வதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் ராபின் ஹாசி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 6-10 என்ற செட் கணக்கில் ஈக்வேடரின் கான்சோலோ எஸ்கோபார் ஆஸ்திரேலியாவின் ஜான் பேட்ரிக் இணையை வென்றது. உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வைஷாலி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நியூயார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் 9.5 புள்ளிகளுடன் அவர் நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றார். விஜய் ஹசாரே கோப்பைக்கான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் விதர்பா அணி வெற்றி பெற 257 ரன் என்ற இலக்கை தமிழக அணி நிர்ணயித்துள்ளது. விசாகப்பட்டினத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற விதர்பா அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதையடுத்து களமிறங்கிய தமிழக அணி 48.4 ஓவரில் 256 ரன் எடுத்து ஆட்டமிழந்தது. சந்தோஷ் கோப்பை கால்பந்து போட்டியின் இறுதி ஆட்டத்தில் கேரளா இன்று மேற்குவங்க அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ஹைதராபாத்தில் 7:30 தொடங்குகிறது. ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் இன்றைய ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. ரூர்கேலாவில் இப்போட்டி 8:15 தொடங்குகிறது. ஹாங்காங் ஓபன் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ரி, பிரான்சின் அல்பேனோ ஒலிவேட்டி இணை இன்று ரஷ்யாவின் கரென் ஆண்ட்ரோ ருபெலவ் இணையை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கைக்கோள்களை இணைக்கும் தொழில்நுட்பத்திற்கான சோதனை முயற்சி வெற்றியடைந்ததற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்படும் நாடுகளுக்கு மனிதாபிமான அடிப்படையில் தொடர்ந்து உதவிகள் வழங்கப்படும் என்று குவாட் அமைப்பு நாடுகள் தெரிவித்துள்ளன. புற்றுநோய், சர்க்கரை நோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான போலி மருந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டங்களையொட்டி தலைநகர் புதுதில்லியில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் ராபின் ஹாசி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.